السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
நான் கடந்த இரண்டு ஜும்மாக்களாக செயல் சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்களை எடுத்துரைத்து வருகின்றேன். கடந்த ஜும்மாவில் ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக நமக்கு அளித்த போதனைகளின் ஒரு சில விஷயங்களை கேள்வி வடிவில் எடுத்துரைத்தேன். அதில் ஹசரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அளித்த போதனைகள் தொடர்பாக நாம் இதனை செய்கின்றோமா இல்லையா என கேள்வி பதில் வடிவில் கேட்டிருந்தார்கள் என எடுத்துரைத்தேன். மேலும் நமது செயல் சீர்திருத்தம் இந்த ஒரு சில விஷயங்களை பேணுவதனால் மட்டும் நிறைவேறிவிடாது. இஸ்லாமிய போதனைகளுக்கு பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. திருக்குர்ஆன் நமக்கு எண்ணற்ற கட்டளைகளை வழங்கியுள்ளது. இதனை ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது போதனைகளில் நமது சீர்திருத்தத்திற்காக மிகவும் தெளிவாக விஷயங்களை கூறியுள்ளார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நான் உண்மையாகவே உங்களிடம் கூறுகின்றேன், எவர் ஒருவர் திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளில் ஒரு சிறிய கட்டளையை கூட மறுப்பாரோ அவர் ரட்சிப்பின் வாயிலை தனது கையினால் தானே மூடிக்கொள்பவர் ஆவார். ஆக இது நாம் அச்சப்பட வேண்டிய இடமாகும். நாம் நமது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டிய எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கம் நம் மீது திருக்குர்ஆனின் ஆட்சியினை நிலைபெற செய்வதாகும். மேலும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி மற்றும் சுன்னத்தின்படி நம்மை செயல்பட வைப்பதாகும் என நான் கடந்த ஹுத்பாவில் எடுத்துரைத்தேன். இந்த நோக்கத்தினை அடைவதற்காக அன்னார் நமக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டியிருக்கின்றார்கள். நாம் நேர்மையுடன் நம்மை ஆராய்ந்து பார்த்தால் நான் ஏற்கனவே கூறியது போன்று நமது செயல் சீர்திருத்தம் ஹஜ்ரத் மஸீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த விஷயங்களை கேட்டு சில நாட்களுக்கு மட்டும் ஏற்படுகின்றது. பிறகு மீண்டும் பழைய இடத்திற்கு நம்மில் பெரும்பாலர் திரும்பிவிட ஆரம்பித்து விடுகின்றனர். ஆக நாம் கடந்த ஹுத்பாவில் கூறியது போன்று நமது நிலைமை அந்த பொம்மையை போன்றதாகும். அந்த பொம்மையின் மீது மூடியின் தாக்கம் இருக்கும் வரை மூடி இருக்கின்றது. பிறகு மூடி திறந்தவுடன் ஸ்பிரிங்கின் மூலம் குதித்தவாறு வெளியில் வருகிறது. இதனை போன்று ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து அறிவுரை வழங்கப்படும் போது பெரும்பாலான மக்கள் மீது அதன் தாக்கம் ஏற்படுகிறது. மேலும் இந்த அறிவுரை கூறுவது, அழுத்தம் கொடுப்பது குறையும் போது பிறகு நப்சின் ஸ்பிரிங் அல்லது தீமைகளின் ஸ்பிரிங் குதித்தவாறு ஏதாவது ஒரு தீமையினை வெளிப்படுத்துகிறது. பல தூய மக்கள் கடந்த ஹுத்துபாவிற்கு பிறகு எனக்கு, நாங்கள் முயற்சியும் செய்கின்றோம், துவாவும் செய்கின்றோம், தாங்களும் துவா செய்யுங்கள் என எழுதியுள்ளனர். இந்த ஹுதுபாவின் காரணமாக டப்பாவில் அடைபட்டுள்ள பல்வேறு தீமைகள் பொம்மைகள் அடைபட்டே இருக்கட்டுமாக, சில நீண்ட காலம் வரை அது வெளியில் வராமல் இருக்கட்டுமாக என எழுதியுள்ளனர். ஆக இந்த வகையில் இந்த ஜாக், அதாவது இந்த பொம்மை, மீண்டும் மீண்டும் டப்பாவில் இருந்து வெளியே வர ஏன் முயற்சிக்கிறது என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் சீர்திருத்தம் எப்போது ஏற்படும் என்றால், சீர்திருத்த வேண்டிய பல்வேறு வழிமுறைகள் எப்போது கையாளப்படும் என்றால், அந்த விஷயத்தின் குறைபாட்டின் காரணம் தெரிய வரும்போதுதான் அது நடைபெறும். அதன் மூலம்தான் அந்த காரணங்களை ஒழிப்பதற்கு முயற்சியும் செய்யப்படும். காரணம் நிலை பெற்றுக் கொண்டே இருந்தால் தற்காலிக சீர்திருத்தத்திற்கு பிறகு மீண்டும் தீமை மேலோங்கும், தீமை திரும்பி வந்துவிடும். நான் இந்த கோணத்தில் சிந்தித்த போது, மேலும் படித்த போது, ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டல் எனக்கு கிடைத்தது. ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எழுத்து மற்றும் உரைநடையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், கருத்திலிருந்து தோன்றக்கூடிய கேள்விகளை தானே உருவாக்கி உதாரணங்கள் மூலம் அதனை புரிய வைப்பார்கள். அன்னார் திருகுர்ஆன், ஹதீஸ் மற்றும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வார்த்தைகளின் ஒளியில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறுவதனை போன்று வேறு எங்கும் பார்க்க முடியாது. இந்த வகையில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹுத்பாவிலிருந்து பயனடைந்தவாறு அதன் ஒளியின் மூலம் இந்த விஷயங்களை உங்கள் முன் எடுத்துரைக்கின்றேன். செயல்களை சீர்திருத்தத்திற்கு தடையாக நிற்கக்கூடிய விஷயங்கள் அல்லது தாக்கத்தை ஏற்பட விடாமல் தடுக்கக்கூடிய விஷயத்தில், முதல் விஷயம், மக்கள் பாவங்களில் சில சிறிய பாவங்கள் என்றும் சில பெரிய பாவங்கள் என்றும் கருதுவதாகும். அதாவது மக்கள் சுயமாகவே அல்லது சுயமாகவோ அல்லது ஆலிம்களின் கூற்றின் தாக்கத்தின் காரணமாகவோ சில பாவங்கள் சிறியது என்றும் சில பாவங்கள் பெரியது என்றும் தீர்மானித்துள்ளனர். இந்த விஷயம்தான் செயல் சீர்திருத்தத்தில் தடையாக இருக்கக்கூடியது ஆகும். இதன் மூலம் மனிதனுக்கு தீமை செய்வதற்கு தைரியம் பிறக்கின்றது. இதன் மூலம் தீமை மற்றும் பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பதன் முக்கியத்துவம் நிறைவேறுவதில்லை. இதன்படி சிறிய பாவங்கள் செய்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை அல்லது இதற்கு பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது என்று மக்கள் கருதுகின்றனர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோய் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்து எடுக்கப்படவில்லை என்றால், மருத்துவத்திற்காக கஷ்டப்படவில்லை என்றால் நோயாளி குணமடைய மாட்டார். ஒரு சிறிய கரும்புள்ளி முகத்தில் தோன்றி மிகவும் கவலைக்கு உள்ளாக்கி விடுகிறது. அது சிறிது சிறிதாக வளர்ந்து முழு முகத்தையும் கருப்பாக்கிவிடக் கூடாது என கவலையை ஏற்படுத்துகிறது. இதனை போன்றே பாவத்திற்கான ஒரு கரும்புள்ளியாக உள்ளத்தில் இருக்கிற சகாயிர், அதாவது சிறிய பாவங்களை அலட்சியப்படுத்துவதன் மூலம் கபாயிர், அது பெரிய பாவங்களாக ஆகிவிடுகின்றன. சகாயிர், அதாவது சிறிய கரும்புள்ளி இறுதியில் பெரிதாக முழு முகத்தையும் கருமையாக்கி விடுகின்றது. ஆக இந்த விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதன் எந்த பாவத்தையும் சிறிதாக கருதக்கூடாது. இது சாதாரண ஒரு பாவம் என்ற சிந்தனை ஏற்பட்டுவிட்டால் பிறகு நோயின் விதை அழியாமலேயே இருக்கும். மேலும் நிலைமைக்கேற்ப இந்த சிறிய பாவங்களும் பெரிய பாவங்களாக ஆகிவிடுகின்றன. ஆக இந்த வகையில் நாம் அனைவரும் நம்மை ஆராய வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சிறிய பாவங்களுக்கும் பெரிய பாவங்களுக்கும் கேள்வி கணக்கும் தண்டனையும் வைத்துள்ளான். நபியல்லாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பெரிய பாவங்களை பற்றி நன்மைகளை பற்றி என்ன விளக்கம் கூறியுள்ளார்கள் என அன்னாரது வாழ்வினை பார்த்தோம் என்றால், அன்னார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார்கள். ஒருவர் அன்னாரிடம் பெரிய நன்மை எது என கேட்டபோது அவரிடம் தாய் தந்தையருக்கு சேவை செய்வது மிகப்பெரிய நன்மையாகும் என கூறினார்கள். ஒரு நபர் அன்னாரிடம் பெரிய நன்மை எது என கேட்டதற்கு அவரிடம் உமக்கு தஹஜ்ஜத் தொழுவது என்பது மிகப்பெரிய நன்மையாகும் என கூறினார்கள். வேறு ஒருவர் அன்னாரிடம் பெரிய நன்மை எது என கேட்டபோது அன்னார் அவரிடம் நீர் ஜிஹாதில் பங்கு பெறுவதுதான் உமக்கு மிகப்பெரிய நன்மையாகும் என கூறினார்கள். ஆக இதிலிருந்து பெரிய நன்மை என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட மக்களுக்கு பலவாக இருக்கிறது என நிரூபணமாகிறது. ஜிஹாத் செய்வதன் நன்மை தொடர்பாக நான் இதனையும் எடுத்துரைக்கின்றேன். அதாவது நாம் ஜிஹாத் செய்ய மாட்டோம் என நம் மீது ஆட்சேபனை செய்யப்படுகிறது. இஸ்லாத்தின் மீது நாலாபுரத்திலிருந்தும் வாளினால் தாக்கப்பட்ட அந்த காலத்தில் வாளினை கொண்டு ஜிஹாத் செய்வதுதான் மிகப்பெரிய நன்மையாக இருந்தது. அதில் தகுந்த காரணமின்றி கலந்து கொள்ளாத மக்களை அல்லாஹ் தண்டனைக்குரியவர்கள் என கூறியுள்ளான். ஆனால் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்தினை பற்றி நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசீஹ் மௌஊத் யஸவுல் ஹர்ப், அதாவது போரை நிறுத்துவார் என கூறியுள்ளார்கள். ஏனென்றால் இஸ்லாம் மார்க்கத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதலின் கோணம் மாறிவிடும். இஸ்லாம் மார்க்கம் என்ற ரீதியில் வாளினால் தாக்கப்பட மாட்டாது. மாறாக பிரசுரங்கள், பிரஸ் ஊடகங்கள், மேலும் இதுபோன்ற ஆயுதங்களை கொண்டு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும். இதனால் ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது ஜமாத்தும் எதிரிகள் தாக்குதலுக்காக பயன்படுத்திய அதே ஆயுதங்களையே பயன்படுத்துவார்கள். இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்தியவாறு ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு கவிதை வரியில் தீன் கே லியே ஹராம் ஹே அப் ஜங் வஜிதால், அதாவது தற்போது மார்க்கத்திற்காக போரிடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது என கூறியுள்ளார்கள். ஆக ஒரு காலத்தில் வாளினால் போரிடுவது நன்மை என கருதப்பட்டதற்கு காரணம் அந்த காலத்தில் இஸ்லாம் வாளின் தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மேலும் அதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதனால் வாளினால் ஜிஹா செய்வது நன்மையாகவும் அவசியமாகவும் கருதப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது நன்மையாக இல்லை, மாறாக தடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக வாளை ஏந்தாதவரை அது ஹராமாக்கப்பட்டுவிட்டது. ஆக தற்பொழுது நன்மையான அனுமதிக்கப்பட்ட ஜிஹாத் திருக்குர்ஆனுடைய போதனைகளை பரப்பக்கூடிய ஜிஹாத் ஆகும், அறிவிற்கான ஜிஹாத் ஆகும். பிரஸ், மீடியா, லிட்ரேச்சர் மூலமாக இஸ்லாத்தின் அழகிய போதனையை பரப்ப வேண்டிய ஜிஹாத் ஆகும். ஒருவர் தனது குறைவான அறிவின் காரணத்தினால் அல்லது வேற ஏதாவது காரணத்தினால் நேரடியாக இந்த ஜிஹாதில் பங்கு பெற முடியவில்லை என்றால் அவருக்கு நூல்களை பரப்புவதற்காக தப்லீக் பணிகளுக்காக பொருள் தியாகம் என்ற ஜிஹாத் இருக்கின்றது. இந்த ஜிஹாத் செய்யக்கூடியவர் தனது மனைவி மக்களுக்குரிய உரிமைகளை செலுத்தக்கூடியவராக இல்லை என்றால், அவர்களை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் அவருக்கு மிகப்பெரிய நன்மை இந்த ஜிஹாத் செய்வது அல்ல, மாறாக அவருக்கு பெரிய நன்மை அவர் மீது கடமையாக்கப்பட்ட மனைவி மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதே ஆகும். மனைவி மக்களுக்கு அவர்களது உரிமைகளிலிருந்து விலக்குவது, அவர்களது கல்வியின்பால் கவனம் செலுத்தாமல் இருப்பது, அதிலிருந்து விலக்குவது என்பது இப்படிப்பட்ட மக்களை இது குற்றம் புரிந்தவனாக ஆக்கிவிடுகின்றது. நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜிஹாதுடைய கடமை இருந்தும் கூட, நான் ஏற்கனவே கூறியது போன்று நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் தந்தையருக்கு சேவை செய்வதனை மிகப்பெரிய நன்மையாக கூறியிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் நிலைமைக்கும் ஏற்ப பெரிய நன்மை என்பது வெவ்வேறாக இருக்கின்றது. இதனை போன்று தவறான வகையில் பணத்தை செலவழிப்பதும் ஒரு தீமையாக இருப்பதனை நாம் பார்க்கின்றோம். இது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். இன்றைய காலத்தில் சூதாட்ட எந்திரங்கள் உள்ளன. பல்வேறு வகையில் சூதாட்டங்கள் நடைபெறுகின்றன. பலர் லாட்டரி சீட்டு வாங்குவதனை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். சூதாட்ட எந்திரத்திற்கு செல்கின்றனர், பொதுவாகவும் சூதாடுகின்றனர். ஆனால் அவர்கள் தமது வாழ்வில் மக்களிடம் பொய் பேசுவதில்லை, அநீதி இழைப்பதில்லை, கொலை செய்வதில்லை. இதனால் இப்படிப்பட்ட மக்கள் இந்த தீமைகளை பெரிய தீமைகளாக கருதுகின்றனர். ஆனால் சூதாடுவது, தவறான காரியத்தில் பணம் செலவழிப்பதனை வீணாக்குவதனை இவர்கள் தீமையாக கருதுவதில்லை. இப்படிப்பட்ட நபருக்கு தவறான வழியில் பணம் செலவழிப்பது மிகப்பெரிய பாவமாகும். மேலும் ஏனைய பாவங்களை இவர்கள் பாவங்களாகவே கருதுகின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், ஒரு பெண் தனது ஆடையை ஒழுக்கம் நிறைந்ததாக அணிவதில்லை. வெளியில் செல்லும் போது பர்தா அணிவதனை கவனத்தில் கொள்வதில்லை. தலையை மூடாமல் அஹ்மதி முஸ்லிமாக ஆன பிறகும் பர்தா அணியாமல், ஸ்கார்ஃப் இல்லாமல், துப்பட்டா இல்லாமல் செல்கின்றனர். ஆடை மிகவும் இறுக்கமாக உடலின் அங்கங்களை வெளிக்காட்டக்கூடியதாக அணிகின்றனர். ஆனால் அவரிடம் பொருள் தியாகம் செய்யும்படி கூறினால், ஏதாவது சேவைக்காக சந்தா வழங்கும்படி கூறினால் உள்ளம் திறந்து கொடுக்கின்றாள். அல்லது அவளுக்கு பொய் மீது வெறுப்பு இருக்கின்றது, யாராவது அவள் முன்பாக பொய் கூறினால் அவளால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்பது சந்தாவில் முன்னேறுவதோ பொய்யினை வெறுப்பதோ கிடையாது. மாறாக இவர்களுக்கு பெரிய நன்மை என்பது திருக்குர்ஆனின் கட்டளையாகிய தனது ஆடையை ஒழுக்கம் நிறைந்ததாக ஆக்குங்கள், பர்தாவை பேணுங்கள் என்பதன்படி அமல் செய்வதாகும். எதனை சிறிய நன்மை என கருதி கவனம் செலுத்துவதில்லையோ அதுவே ஒரு காலத்தில் அவளை தீமையின் பக்கம் தள்ளிவிடும். ஆக நன்மை தீமையின் தரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நபருடைய நிலையை பொறுத்தே இருக்கின்றது. பல்வேறு நிலைகளில் பல்வேறு மக்களின் செயல்கள் நன்மை மற்றும் தீமையின் நிலைகளை மாற்றிவிடுகின்றது. ஆக அந்த தீமை பெரியது, இந்த தீமை சிறியது என்றும், அந்த நன்மை பெரியது, இந்த நன்மை சிறியது என்றும் நினைக்கும் வரை மனிதனால் எந்த தீமையிலிருந்தும் தவிர்த்திருக்க முடியாது. எந்த விதமான நன்மைகளை செய்ய வாய்ப்பும் கிடைக்காது. நமது கண்முன் எப்போதும் இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும். அதாவது எந்த செயலை விடுவதற்கு மனிதனுக்கு ஆற்றல் இல்லையோ அது மிகப்பெரிய தீமையாகும். அதனை விடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது மனிதனுடைய பழக்கத்தில் இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். எதனை செய்வது மனிதனுக்கு கடினமானதாக இருக்குமோ அதுவே மிகப்பெரிய நன்மையாகும். அதாவது பல்வேறு தீமைகள் ஒருவருக்கு பெரியதாகவும் மற்றவருக்கு சிறியதாகவும் இருக்கின்றன. அதனை போன்று பல்வேறு நன்மைகள் ஒருவருக்கு பெரிய நன்மையாகவும் மற்றவருக்கு சிறிய நன்மையாகவும் இருக்கின்றன. ஆக நாம் நமது செயல் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமென்றால், முதலாவதாக அதாவது விபச்சாரம் ஒரு பெரிய பாவமாகும், கொலை செய்வது ஒரு பெரிய பாவமாகும், திருட்டு ஒரு பெரிய பாவமாகும், புறம் பேசுவது ஒரு பெரிய பாவமாகும், மேலும் இதனை தவிர மற்ற அனைத்தும் சிறிய பாவங்களாகும் என கருதுவதனை உள்ளத்திலிருந்து அகற்றுவது அவசியமாகும். அதனை போன்று இந்த விஷயத்தையும் உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதாவது நோன்பு வைப்பது ஒரு பெரிய நன்மையாகும், ஜகாத் கொடுப்பது ஒரு பெரிய நன்மையாகும், ஹஜ் பயணம் செய்வது ஒரு பெரிய நன்மையாகும். இதனை தவிர மற்ற அனைத்து நன்மைகளும் சிறிய நன்மைகளாகும் என பொதுவான முஸ்லிம்கள் எண்ணுவதை போல கருதுவதை உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். இந்த சிந்தனைகளை உள்ளத்திலிருந்து அகற்றவில்லை என்றால் பிறகு நமது செயல்பகுதி பலகீனமானதாக இருக்கும். செயல்பகுதியின் உறுதி நாம் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த கூற்றை, அதாவது திருக்குர்ஆனின் 700 கட்டளைகளின்படி செயல்படாதவர் ரட்சிப்பின் கதவினை தனது கையிலாலேயே மூடிக்கொள்பவர் ஆவார் என்பதனை கண்முன் வைக்கும்போதுதான் ஏற்படும். ஆக நாம் மற்றவர்களைப் போல் சில நன்மைகள் சிறியது என்றும் சில நன்மைகள் பெரியது என்றும் கருதக்கூடாது. இந்த விஷயத்தில் ஏனைய முஸ்லிம்கள் எந்த நிலையில் உள்ளனர் என்றால், நோன்பு வைப்பது மிகப்பெரிய நன்மையாகும் என அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஜமாத்தாக தொழுவதற்கு அவர்களிடம் எந்த முக்கியத்துவமும் இல்லை. ஆனால் நோன்பு மிகவும் முக்கியமானதாகும். மிகவும் கவனமாக இதனை அவர்கள் கடைபிடிப்பார்கள். எவர் மீது ஜக்காத் கொடுப்பது கடமையாக உள்ளதோ அவர் ஜக்காத்தை மிச்சப்படுத்த முயற்சிப்பார். ஆனால் அவர் கண்டிப்பாக நோன்பு நோற்பார். ஏனென்றால் அவர் நோன்பு வைக்கவில்லை என்றால் அது அவருடைய பார்வையில் மாபெரும் குற்றமாகும். ஜக்காத் தொகையை மிச்சப்படுத்த ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் நிலைமை இவ்வாறு இருந்தது. இப்போது என்ன நிலைமை என்று தெரியவில்லை. அதாவது 1974 அகமதிகள் சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களாக அறிவிக்கப்பட்டனர். பாகிஸ்தான் அரசு வருடத்தின் கடைசியில் ஜக்காத் கடமை ஆனவர்களுக்கு அவர்களது பேங்க் அக்கவுண்டில் இருந்து நேரடியாக ஜக்காத் தொகையை பலவந்தமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் அகமதிகள் முஸ்லீம் அல்லாதவர் என அறிவிக்கப்பட்டதினால் அவர்களிடமிருந்து ஜக்காத் வசூலிப்பது கடமையாக இருக்கவில்லை. இதன்படி பேங்கில் அக்கவுண்ட் வைத்துள்ள அகமதி அல்லாதவர்கள் ஜக்காத் தொகையை மிச்சப்படுத்த பேங்க் ஃபார்மில் தன்னை காதியானி அகமதி என எழுதி வந்தனர். இதுதான் இவர்களது ஈமானின் நிலையாகும். இவர்களது பார்வையில் அகமதிகள் காஃபிர் ஆவார்கள். ஆனால் காசை மிச்சப்படுத்துவதற்காக நேரம் வந்தவுடன் தன்னை இந்த காஃபிர்களுடன் இணைத்துக் கொண்டனர். இன்றைய நாட்களின் நிலைமை எவ்வாறு உள்ளது என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவ்வாறுதான் இருந்தது. இந்த நிலையில் நன்மை மற்றும் தீமையின் தரங்களை நிர்ணயிப்பதற்கு இறைவன் பக்கம் அவர்கள் பார்ப்பதில்லை, அவனது ரசூலின் பக்கம் பார்ப்பதில்லை. மாறாக பெயர் தாங்கி மார்க்க சட்ட வல்லுநர்கள் முஃப்திகள் மற்றும் ஆலிம்களின் பின்னால் செல்கின்றனர். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு சம்பவத்தை ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு முறை ரமலான் மாதத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமிர்தசரஸ் பயணம் மேற்கொண்டார்கள். அப்போது சொற்பொழிவு ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் வேளையில் அன்னாருடைய தொண்டை காய்ந்து போனது. இதனை கண்ட ஒரு நண்பர் தேநீர் குவளையை அன்னாருக்கு கொடுத்தார். அன்னார் அதனை தடுத்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அதே போன்று கஷ்டம் ஏற்பட்டது. மீண்டும் அந்த நபர் கவலையுடன் அந்த தேநீர் குவளையை கொடுத்தார். அன்னார் அதனை தடுத்தார்கள். தனது கையினால் வேண்டாம் என சைகையும் காட்டினார்கள். ஆனால் மீண்டும் தொண்டை காய்ந்து போனது. பிறகு மூன்றாவது முறையாக அந்த நபர் தேநீர் குவளையை அன்னாருக்கு கொடுத்தார். அப்போது ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் இதனை வாங்கவில்லை என்றால் நான் காட்டுவதற்காக அவ்வாறு செய்கின்றேன் என்றும், பயணத்தில் நோன்பு வைக்க வேண்டாம் என்ற சலுகை இருந்தும் மக்களுக்கு காட்டுவதற்காக அதனை கடைபிடிக்கவில்லை என்றும் மக்கள் கருதிவிடக் கூடாது என்பதற்காக அவரிடமிருந்து அதனை வாங்கி குடித்தார்கள். இதனை கண்ட ஜமாத் அல்லாதவர்கள், பாருங்கள், இவர் தன்னை மஹதி என்று வாதம் புரிகின்றார், ஆனால் ரமலான் மாதத்தில் நோன்பு கூட வைக்கவில்லை என கூச்சலிட்டனர். அந்த மக்களின் பார்வையில் இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக இருப்பினும் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்களில் 90% பேர் தொழாதவர்கள் ஆவர், தொழுகையை கடைபிடிக்காதவர்கள் ஆவர். 99% பேர் பொய் கூறக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் ஆவர். ஆனால் அவர்களில் நிச்சயமாக 99% பேர் நோன்பாளியாக இருந்திருப்பார்கள் என்பதும் உண்மைதான். ஏனென்றால் அவர்களது பார்வையில் நோன்பு மிகப்பெரிய நன்மையாக கருதப்படுகின்றது. ஆனால் அவர்கள் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதனை போன்று நோன்பு நோற்பதில்லை. பொய் கூறக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், தீய வார்த்தையை பேசக்கூடியவர்கள் போன்றவர்களது நோன்பு இறைவனது பார்வையில் நோன்பாக கருதப்படாது. அவர்கள் வெறும் பசியும் தாகமும் ஆக இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். நாம் ஆராய்ந்து பார்த்தால் முஸ்லிம்களின் பெரும்பான்மையாளரின் நிலை இந்த தரத்தின்படி பசியும் தாகமுமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பசியும் தாகமுமாக இருப்பது அவர்களது பார்வையில் மிகப்பெரிய நன்மையாகும். அவர்களது கடமையை நிறைவேற்றுவதற்கு இது போதுமானதாகும், அல்லது அவர்களது பார்வையில் பெரிய நன்மைகளாக இருக்கின்ற மேலும் சில நன்மைகளை இதனுடன் இணைத்துக் கொள்வார்கள். மேலும் இதனையே தனது பாவ மன்னிப்பிற்கு போதுமானதாக கருதுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் உலகில் நன்மையை நிலைபெற செய்யக்கூடியவர்களாக திகழவும் மாட்டார்கள், தீமையின் தரத்தை நிலைநிறுத்தவும் மாட்டார்கள். அவர்கள் சுயமாகவே பெரிய நன்மைகள் சிறிய நன்மைகள் மற்றும் பெரிய தீமைகள் சிறிய தீமைகள் ஆகியவற்றின் தரத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். இறுதியில் இவர்களது பார்வையில் பெரிய நன்மையாக உள்ளதனை கடைபிடிக்க முயற்சிப்பார்கள். மேலும் எந்த தீமையை சிறிதாக கருதுவார்களோ அதனை எதிர்க்க தயாராகவும் இருக்க மாட்டார்கள். அந்த தீமையினை விடாமல் இருப்பது என்பது அதற்கு எதிராக போட்டியிட முடியவில்லை என்பதாகும். இவ்வாறு ஒரு தீமையிலிருந்து மற்றொரு தீமையினுள் தள்ளப்பட்டுக் கொண்டே செல்வார்கள். ஆனால் இஸ்லாம் எதனை செய்வது கடினமானதாக இருக்கிறதோ அதனை நன்மை என கூறுகிறது. அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாகும். மேலும் எந்த தீமையிலிருந்து விலகியிருப்பது கடினமோ அதனை பெரிய நன்மையாக கூறுகிறது. ஆக நாம் நம்மை சீர்திருத்த வேண்டுமென்றால் இதனை எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு நன்மையும் செய்வதற்கும் ஒவ்வொரு தீமையிலிருந்து தவிர்ப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஏற்படுத்தியுள்ள தரங்கள் நம்மை நன்மையில் முன்னேறக்கூடியவர்களாக தீமையிலிருந்து விலகியிருக்கக்கூடியவர்களாக ஆக்காது. சில சமயங்களில் மனிதன் இவ்வாறு சுயமாக விளக்கங்களை கொடுத்து சில தீமைகளை விட வேண்டும், சில தீமைகளை விடக்கூடாது என்றும், சில நன்மைகளை செய்ய வேண்டும், சில நன்மைகளை செய்ய வேண்டாம் என்றும் கருதி தன்னை இழப்பிற்கு ஆளாக்கிக் கொள்கின்றான். சிறிதாக தென்படக்கூடிய நன்மைகள் கவனக்குறைவின் காரணமாக நன்மைகள் செய்வதிலிருந்தே விலக்கிவிடுகின்றது. மேலும் பெரும்பாலும் சாதாரணமாக தென்படக்கூடிய தீமைகள் சரி செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தி ஆன்மீகத்தை அழித்து விடுகின்றது. மேலும் இறைவன்புறமிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மை மற்றும் பரிசுத்தம் என்ற அருளிலிருந்து தடுக்கப்பட்டவராக்கி விடுகின்றது. சில தீமைகளை சிறியதாக கருதுவதன் காரணமாக தீமையின் விதை நிலைபெற்று இருக்கும். அது சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்ததும் அது வெளியே வந்துவிடும். ஆக மிகவும் கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகும். தீமையை அழிப்பது என்பது அனைவரும் இணைந்து முழுமையாக முயற்சிக்கும் போதுதான் நடைபெறும். ஒரு சமூகமாக ஒரு ஜமாத்தாக முயற்சிக்க வேண்டும். ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனது சுய விளக்கத்திற்கேற்ப நன்மை தீமைகளை செய்தால் பிறகு ஒருவர் ஒரு விஷயத்தை பெரிய தீமை என கருதுவார், மற்றவர் அதனை சிறிய தீமை என கருதுவார், மூன்றாமவர் இவர்கள் இருவரையும் விட வேறொரு சிந்தனை கொண்டவராக இருந்தால் பிறகு சமூகத்திலிருந்து தீமை ஒழியாது. தீமைகள் அனைவருடைய சிந்தனையும் ஒரே கோணத்தில் இருக்கும்போதுதான் ஒளியும். உதாரணமாக முஸ்லிம்களில் பெரும்பாலர் பன்றி இறைச்சி உண்பதனை அனைத்து விதமான தீமைகளை விடவும் மோசமானதாக, இணை வைப்பதனை விடவும் மோசமானதாக கருதுகின்றனர். தீயவன், திருடன், விபச்சாரம் செய்பவன், கொள்ளையடிப்பவன் போன்றோர் தமது வேலையை செய்த பின்னரும் அவர் தம்மை முஸ்லிம் என்றே கூறுவார். ஆனால் அவர்களிடம் பன்றி இறைச்சியை சாப்பிடுங்கள் என்றால் அவர் நான் முஸ்லீம் ஆவேன், என்னால் எவ்வாறு முடியும் என்று கூறுவார். இதற்கு காரணம் முஸ்லிம்களில் ஒட்டுமொத்தமாக பன்றி இறைச்சி சாப்பிடுவது பாவமாகும் ஹராமாகும் என்ற உணர்வு ஏற்பட்டிருப்பதே ஆகும். இங்கு இந்த சூழலில் வாழ்ந்த பிறகும் கூட இங்குள்ள முஸ்லிம்களில் 99% அல்லது 100% பேர் பன்றி இறைச்சியினை வெறுக்கின்றனர். இது முஸ்லிம்களில் ஒட்டுமொத்தமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள உணர்வினாலேயே ஆகும். ஆக தீமைகளை தடுப்பதற்கும் நன்மைகளை நிலைநாட்டுவதற்கும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தூண்ட வேண்டியது அவசியமாகும். சாதாரண நன்மையும் கூட பெரிய நன்மையாகும், சாதாரண தீமையும் கூட பெரிய பாவமாகும். நம்மில் ஒவ்வொருவரிடமும் இந்த உணர்வு ஏற்படாத வரை, அதற்கான முயற்சி செய்யாத வரை சமூகத்தில் தீமைகள் நிலை பெற்றுதான் இருக்கும். மேலும் அவை செயல் சீர்திருத்தத்தில் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். செயல் சீர்திருத்தத்திற்கு இரண்டாவது முக்கிய காரணியாக இருப்பது சமூகமாகும், மற்றும் காப்பியடிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய பண்பு ஆகும். அல்லாஹு தஆலா மனித இயல்பில் பார்த்து அதன்படி செயல்படக்கூடிய பண்பை வைத்திருக்கின்றான். இது சிறு வயதிலிருந்தே ஆரம்பமாகி விடுகின்றது. இது இயல்பில் இருப்பதனால் சிறு குழந்தைகளின் இயல்பிலும் இந்த பண்பு தென்படுகின்றது. இந்த பண்பு நிச்சயமாக நமது நன்மைக்காக வைக்கப்பட்டதாகும். ஆனால் இதனை தவறாக உபயோகிப்பது மனிதனை அழித்து விடுகின்றது, அல்லது அழிவின்பால் அழைத்து செல்கின்றது. இந்த பார்த்து பின்பற்றக்கூடிய பண்பு மற்றும் சமூகத்தின் தாக்கத்தினால் மனிதன் தனது தாய் தந்தையிடமிருந்து மொழியினை கற்கின்றான், மேலும் பல விஷயங்களையும் கற்கின்றான், நல்ல விஷயங்களையும் கற்கின்றான். நல்ல விஷயங்களை கற்று பிள்ளைகள் உயர் நல்லொழுக்கம் கொண்ட பிள்ளைகளாக திகழ்கின்றன. தாய் தந்தைய நல்லவர்களாக, தொழுகையை முறைப்படி பேணுபவர்களாக, திருக்குரான் ஓதக்கூடியவர்களாக, பரஸ்பரம் அன்பு நேசத்துடன் வசிக்கக்கூடியவர்களாக, பொய்யினை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிறகு பிள்ளைகளும் அவர்களின் தாக்கத்தினால் நன்மையை மேற்கொள்பவர்களாக திகழ்வார்கள். ஆனால் பொய், சண்டை, சச்சரவு, வீட்டில் ஒருவர் மற்றவரை பரிகாசம் செய்யக்கூடிய விஷயங்கள், ஜமாத்தின் கண்ணியத்தினை கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது போன்ற தீமைகளை பிள்ளைகள் பார்க்கும்போது அந்த பார்த்து பின்பற்றும் பண்பு மற்றும் சமூகத்தின் தாக்கத்தின் காரணமாக இந்த தீமைகளையே அவன் கற்கின்றான். வெளியில் செல்லும் போது அங்கு சுற்றுச்சூழலில் நண்பர்கள் மத்தியில் காண்பதனை கற்க முயற்சி செய்கின்றான். இதனால் நான் மீண்டும் மீண்டும் பெற்றோர்களுக்கு கவனம் ஊட்டுகின்றேன், அதாவது நீங்கள் உங்களது பிள்ளைகளின் வெளிச்சூழல் மீதும் கவனம் செலுத்துங்கள். வீட்டில் பிள்ளைகள் டிவி நிகழ்ச்சிகள் பார்க்கும் போது, இணையதளம் உபயோகிக்கும் போதும் கவனம் செலுத்துங்கள். அடுத்து இந்த விஷயத்தின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். அதாவது பிள்ளைகளுக்கு தர்பியத்து வழங்க வேண்டிய வயது மிகவும் சிறிய பிள்ளைகளாக இருக்கும் போதே ஆரம்பித்து விடுகின்றது. இதனை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பிள்ளை பெரியவனாக ஆன பிறகு தர்பியத் கொடுக்கலாம் என நினைக்காதீர்கள். 2-3 வயது கூட பிள்ளைகளுக்கு தர்பியத் வழங்கக்கூடிய வயதே ஆகும். நான் கூறியது போன்று பிள்ளைகள் வீட்டில் தனது தாய் தந்தையிடமிருந்து விஷயங்களை பார்த்து பின்பற்றுகின்றனர், விஷயங்களை கற்கின்றனர். தாய் தந்தையருக்கு தற்பொழுது பிள்ளை சிறுவனாவான், அவனுக்கு என்ன தெரியும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. மாறாக அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் உங்களது ஒவ்வொரு அசைவையும் பார்க்கின்றான். புரியாமலே அந்த விஷயங்களை அவனது மூளையில் பதித்து வைக்கின்றான். பிறகு ஒரு காலகட்டத்தில் அதனை பின்பற்ற தொடங்கிவிடுகின்றான். பெண் பிள்ளைகள் விளையாடும் போது தனது தாயை போன்று ஆடை அணிய முயற்சிப்பார்கள், அவர்களை போன்று செயல்பட முயற்சிப்பார்கள். பையன்கள் தந்தை போன்று செயல்பட முயற்சிப்பார்கள். தாய் தந்தையிடம் தென்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் அவர்கள் காப்பியடிப்பார்கள். உதாரணமாக பிள்ளைகள் பெரியவர்களாகும் போது இது நன்மையான காரியங்களாகும், இது தீமையான காரியங்களாகும் என அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, எடுத்துக்காட்டாக பொய் பேசுவது தீமையாகும், வாக்குறுதி நிறைவேற்றுவது நன்மையாகும் என கூறப்படும் போது, தனது தாய் தந்தையரிடம் உண்மை பேசுவதற்கான உயர் நல்லொழுக்கத்தினை பார்க்காத பிள்ளைகள், தனது தாய் தந்தையர் வாக்குறுதியை நிறைவேற்றுவதனை பார்க்காத பிள்ளைகள், அவர்கள் கல்வியறிவு என்ற ரீதியில் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதாவது பொய் பேசுவது தீமை என்றும் வாக்குறுதி நிறைவேற்றுவது நன்மை என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர்களது வீட்டில் இதற்கு எதிரான அமல்களையே பார்த்து வந்துள்ளனர். பிள்ளைகளின் பழக்கம் சிறு வயதிலிருந்தே உறுதியாக இருக்கும். ஆகையால் அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்த பிறகு இதனை ஏற்க மாட்டார்கள். பிள்ளைகள் தனது தாயை தொழுகையில் சோம்பேறியாக இருப்பதனை கண்டால், தந்தை வீட்டிற்கு வந்த பிறகு தாயிடம் தொழுதீர்களா என கேட்டால், அதற்கு இன்னும் தொழவில்லை, தொழுது விடுவேன் என பதில் கூறுகிறாள் என்றால், பிள்ளையும் இதனை பார்த்து இது ஒரு நல்ல பதிலாக இருக்கிறதே, யாராவது என்னிடமும் தொழுது விட்டாயா என கேட்டால், அதற்கு இன்னும் தொழவில்லை ஆனால் தொழுது விடுவேன் என பதில் கூறுவேன் என்று நினைக்கின்றான். அல்லது தாயிடமிருந்து நான் மறந்துவிட்டேன் அல்லது தொழுதுவிட்டேன் என்ற பதிலை கேட்டால், எந்த அளவுக்கு என்றால் நாள் முழுவதும் பிள்ளை தனது தாயுடன் தான் இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு தனது தாய் தொழவில்லை என்பது தெரியும். பிறகு இந்த பதிலை பிள்ளைகள் தனது மூளையில் பதிவைத்துக் கொள்கின்றனர். இதனை போன்று தந்தையின் தவறான கூற்றுகளும் பிள்ளைகளின் மூளையில் பதிந்து விடுகின்றன. தந்தை தவறான வகையில் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகள் மூளையில் பதித்து வைத்துக் கொள்கின்றன. ஆக தாய் தந்தை இருவரும் பிள்ளைகளின் தர்பியத்தில் தவறான வகையில் தர்பியத் கொடுக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு முன் தவறான அமல்களை செய்கின்றனர் என்றால், இது அவர்களை தவறான பாதையின்பால் அழைத்து செல்கின்றனர். தனது செயலின் மூலம் தவறான போதனையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர் என்பதாகும். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது இதனையே செய்கின்றனர். இதனை போன்று அண்டை அயலர் மற்றும் தாய் தந்தையின் நண்பர்களுடைய தவறான செயல்கள் மூலமும் பிள்ளைகள் மீது தாக்கம் ஏற்படுகின்றது. ஆக உண்மையான செயல் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால், தனது சந்ததிகளிடம் தனது பிள்ளைகளிடம் செயல் சீர்திருத்தம் ஏற்பட விரும்பினால், இதன் மூலம் எதிர்காலத்தின் செயல் சீர்திருத்தத்தின் தரம் உயர விரும்பினால், பிறகு தாய் தந்தையர்கள் உங்களுடைய நிலையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தனது நட்பையும் செயல் ரீதியில் சரியாக உள்ளவரிடம் மட்டுமே ஏற்படுத்த வேண்டும். ஆக சிறு வயதிலிருந்தே பார்த்து பின்பற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சுற்றுச்சூழலின் தாக்கமும் மூளையில் பதியக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகளை நல்ல சுற்றுச்சூழலில் வளர்த்தீர்கள் என்றால், பிறகு அவர்கள் நன்மை செய்து கொண்டே செல்வார்கள். தீய சூழலில் வளர்த்தீர்கள் என்றால் தீமைகளை செய்து கொண்டே செல்வார்கள். தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் பெரியவர்களாக ஆகும்போது புரிய வைத்தால், இது தீய செயலாகும், இதனை செய்யாதே என கூறினால், அப்போது அது அவர்களது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சென்றிருக்கும். இதன் பிறகு எங்களது பிள்ளைகள் வழிகிட்டு போய்விட்டனர் என்று தாய் தந்தையர் வருத்தம் அடையக்கூடாது. ஆக தாய் தந்தையரது மாபெரும் பொறுப்பு, அவர்கள் தமது அமல்கள் மூலம் பிள்ளைகளை தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தமது அமல்கள் மூலம் பிள்ளைகளை உண்மையில் நிலைபெற செய்ய வேண்டும். தமது அமல்கள் மூலம் உயர் நல்லொழுக்கத்தை அவர்கள் முன் வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் அவர்களும் அதனை கடைபிடிக்க வேண்டும். பொய் சத்தியம் செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் பிள்ளைகளும் அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். செயல் ரீதியில் சிறு வயதில் ஏற்பட்டுள்ள சிந்தனையில் எந்தளவு தாக்கம் இருக்கும் என்றால், ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சஹாபியின் உதாரணத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அவர் சீக்கியர்களின் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவராவார். பின்னர் அவர் அகமதியானார். அவர் மாட்டு இறைச்சியினை சாப்பிட மாட்டார். அவரது நண்பர்கள் அவரை மாட்டு இறைச்சியை சாப்பிட வற்புறுத்தினர். நாங்கள் உம்மை மாட்டு இறைச்சியை சாப்பிட வைப்போம் என்றனர். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒருமுறை விருந்தினர் அறையில் வேக வேகமாக அந்த மனிதன் நடந்து செல்கின்றார். அவருக்கு பின்னால் அவரது நண்பர்கள் அவரை தொடர்ந்து செல்வதனை பார்த்தேன். அப்போது அவரது நண்பர்கள் இன்று நாங்கள் உம்மை இறைச்சியினை சாப்பிட வைப்போம் என்றனர். அதற்கு அவர், இறைவனுக்காக அவ்வாறு செய்யாதீர்கள் என்றார். கூறுகின்றார்கள், ஒருமுறை இவருக்கோ அல்லது வேறொரு புதிய முஸ்லிமுக்கோ ஒருவர் சாப்பிட இறைச்சி கொடுத்த போது அவருக்கு எந்தளவு வெறுப்பு ஏற்பட்டதென்றால் அவருக்கு வாந்தி வந்தது.
ரக்கே தாக்கி ஓபி உன் அக்லாக்கோ அப்னானே வாலே ஹோ.
ஆக இது சிறு வயதிலிருந்து மாட்டு இறைச்சியின் மீது வெறுப்பினை ஏற்படுத்தியதன் காரணத்தினாலேயே ஆகும். பெரியவனாக ஆன பிறகும் முஸ்லீம் ஆன பிறகும் அதன் மீது வெறுப்பு நிலை பெற்று இருக்கிறது. அவர் கொள்கையின் அடிப்படையில் தமது கொள்கையை மாற்றிக்கொண்டார், அஹமதியா ஜமாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் செயல் முன்மாதிரி மூலம் அவரது தாய் தந்தையர் மாட்டு இறைச்சியின் மீது வெறுப்பினை ஏற்படுத்தி இருந்தனர். அது அவரை விட்டு விலகவே இல்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், செயல் என்பது தென்படக்கூடியதாகும். ஆகையால் மக்கள் அதனை காப்பியடிக்கின்றனர். பிறகு இந்த விதை வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆனால் கொள்கை என்பது கண்ணுக்கு புலப்படாத விஷயமாகும். அதனால் அது தனது வட்டத்திற்குள் உட்பட்டு இருக்கின்றது. இதற்கான உதாரணம், கொள்கை என்பது பதியம் செய்து இணைக்கப்பட்ட மரத்தை போன்றதாகும். இரண்டு வெவ்வேறு மரத்தினை இணைப்பதன் மூலம் புதியதொரு கிளை வளரும். அதிலிருந்து புதுவிதமான கனி கிடைக்கும். அதனை சரியாக இணைத்தால் இவ்வாறு கனி கிடைக்கும். செயலின் உதாரணம் விதை விதைக்கப்பட்டு வளர்த்த மரத்தை போன்றதாகும். அதனது விதை தானாகவே பூமியில் வேர்கள் விட்டு தட்பவெப்பத்திற்கேற்ப வளர ஆரம்பித்துவிடும். ஆக தீய செயல்கள் பரவுவது என்பது மிகவும் எளிதானதாகும். மேலும் இந்த சுற்றுச்சூழலில் நம்மவர்களின் தீயை நடத்திய மூலமும் தீமை பரவுகின்றது, மற்றவர்களின் தீயை நடத்திய மூலமும் தீமை பரவுகிறது. அதாவது நன்மை மற்றும் தீமை பரவுவதில் சுற்றுச்சூழலின் தாக்கம் அதிக அளவு உள்ளது. ஆகையால் எப்போதும் இந்த விஷயத்தை நாம் கண்முன் வைக்க வேண்டும். மேலும் சில விஷயங்கள் இருக்கின்றன, வரக்கூடிய காலகட்டங்களில் அதனை எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நமது செயல் சீர்திருத்தத்தின் பக்கமும் நமது பிள்ளைகளின் செயல் சீர்திருத்தத்தின் பக்கமும் எப்போதும் கவனம் செலுத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இன்று ஒரு வருத்தமான விஷயமும் உள்ளது. நான் தொழுகைகளுக்கு பிறகு ஒரு ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். இது சிரியாவை சேர்ந்த மருகும் ஹாலித் அகமது அல் பராக்கி சாஹிபுடையதாகும். ஹாலித் பராக்கி சாஹிப் ஒரு இன்ஜினியர் ஆவார். இவருடைய வயது 37 ஆகும். இவரது பெற்றோருக்கு 1986 டமாஸ்கசுடைய நவாயி பகுதியில் ஹஷரப் என்ற ஊரில் முதன்முதலாக பைய செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பைய செய்த பிறகு பகைமை மற்றும் மிரட்டலுடன் 1989 6 மாதம் சிறைச்சாலை செல்ல வேண்டியிருந்தது. தற்பொழுது சிரியாவில் நடைபெற்ற பிரச்சனைகளில் 2012 மற்றும் 2013 இரண்டு முறை இவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாலித் பராக்கி சாஹிபுடைய சகோதர சகோதரிகள் சிறு வயதிலிருந்தே அகமதி ஆவார்கள். இவர் செப்டம்பர் 18 2013 மாலை வேளையில் அங்குள்ள இன்டெலிஜென்சியுடைய ஏஜென்சியின் ஒரு பிரான்ச் சார்பாக கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு இவரை பற்றி எந்தவிதமான செய்தியும் கிடைக்கவில்லை. டிசம்பர் 9 2013 இவரது தந்தையை மிலிட்டரி இன்டெலிஜென்சியுடைய ஒரு பிரான்ச் அழைத்தது. அங்கு அவரது மகனுடைய பேப்பர்ஸ் போன்றவற்றை ஒப்படைத்தது. இவர் அக்டோபர் 28 2013 மரணமடைந்து விட்டார் என கூறப்பட்டது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது சடலம் இவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஒருவேளை அழைத்து செல்லப்பட்ட பிறகு அவருக்கு டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதன் காரணமாக அவர் மரணித்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஹாலித் அல் பராக்கி சாஹிபுடைய நன்மை, இறையச்சம், நன்னடத்தை, மார்க்க போதனைகளை பின்பற்றுவது பற்றி அங்குள்ள பல அகமதிகளும் அகமதி அல்லாதவர்களும் சாட்சி பகிர்ந்துள்ளனர். திருக்குரான் ஓதும் போது இவரது குரல் மிகவும் அழகானதாக இருக்கும். மிகவும் மென்மையான உள்ளம் கொண்ட, மக்களுடன் அனுதாபத்துடன் பழகக்கூடிய, ஒப்படைக்கப்பட்ட பணியை மிகவும் மகிழ்வுடன் செய்யக்கூடியவர் ஆவார். உதவி புரிதல், தூய்மை, ஜமாத் அமைப்பு மற்றும் ஹிலாபத்துடன் அன்பு இவரது சிறப்பு அம்சங்களாக இருந்தது. தனது நாட்டுடன் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் அனைத்து மக்களிடமும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார். ஒரு உள்ளூர் ஜமாத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். தற்பொழுது அவர் தாலிமுல் குர்ஆன் வக்ஃபே ஆர்ஜியுடைய செயலராக தொண்டாற்றி கொண்டிருந்தார். இவர் வசிய செய்தவராவார், சந்தாவை முறையாக வழங்கக்கூடியவராவார். இவரது மனைவியும் அகமதி ஆவார். இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். மகள் ஷூருக், மகன் அகமத். இவர்கள் இருவரும் 6 வயதை விட சிறியவர்கள் ஆவர். ஹஸ்ஸாமுதீன் இந்த மகன் அவர் கைது செய்யப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் பிறந்துள்ளான். இந்த சிறுவன் வக்ஃபேனவ் திட்டத்தில் இருக்கின்றான். கைது செய்யப்படுவதற்கு முன்பு காலித் அல் பராக்கி சாஹிப் தனது பேஸ்புக்கில் நாட்டுப்பற்று ஈமானின் பங்காகும் என்றும், எங்கள் இறைவா எங்களது நாட்டை பாதுகாப்பாயாக, இதனை எல்லாவிதமான பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பாயாக, இதனை முன்பை விட வலிமை வாய்ந்ததாகவும் அழகாகவும் ஆக்குவாயாக, இதனுடைய குடிமக்களுக்கு உனது நெருக்கத்தினை வழங்குவாயாக, இறைவா இந்த நாட்டு மக்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பாயாக, பரஸ்பரம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, இறைவா அமைதி சாந்தி மற்றும் நன்மையினை பரப்புவதற்கு இந்நாட்டின் நல்ல மனிதர்களுக்கு எப்போதும் உதவி புரிவாயாக என எழுதியுள்ளார். அல்லாஹ் இந்த துவாவினை இந்த நாட்டிற்காகவும் முஸ்லிம் உம்மத் அனைத்திற்காகவும் நிறைவேற்றுவானாக. இதன் மூலம் அங்குள்ள குழப்பங்கள் முடிவு பெற வேண்டும். தாஹிர் நதீம் சாஹிப் எழுதுகின்றார்கள், கண்ணியத்திற்குரிய ஹாலித் அல் பராக்கி சாஹிப் என்னுடன் இமெயில் மூலம் தொடர்பு கொண்டு வந்தார்கள். சிரியாவில் தங்கியிருந்த போது இவருடன் அறிமுகம் ஏற்பட்டது. அப்போது இந்த இளைஞர் சிறப்பான உபசரிப்பின் முன்மாதிரியாக திகழ்ந்தார். இவர் மிகவும் சாதாரணமான நல்ல சிரித்த முகம் கொண்ட மனிதராவார். டமாஸ்கஸில் ஜமாத்தின் ஒரு வீட்டில் வசித்து வந்தார். அது சென்டராக உபயோகிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு அறிவு தேடலின் தாகம் எந்த அளவு இருந்ததென்றால், பெரும்பாலும் தனது ஒரு கசினுடன் எங்களிடம் வருவார். அவருடன் அறிவுபூர்வமான விஷயங்கள் மீது கருத்து பரிமாற்றம் நடைபெற்று வந்தது. ஜமாத்தின் ஏதாவது ஒரு நூல் அவருக்கு கிடைத்தால் மிகவும் துடிப்புடன் அதனை படித்து வருவார். ஜமாத்துடைய பழைய நூலகத்திலிருந்து, பழைய நூல்கள் மற்றும் பிரசுரங்கள் போன்றவற்றிலிருந்தும், அல் புஷ்ராவின் பழைய பதிப்புகளிலிருந்து கட்டுரைகளை எடுத்து அதனை கம்ப்யூட்டரில் மீண்டும் எழுதியுள்ளார். அதனை தனக்கும் அனுப்பியுள்ளதாக தாஹிர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள். தற்பொழுது நூல்கள் பல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றன. மொழியாக்கத்தில் ரிவ்யூ செக்ஷனில் இவர் உதவி புரிந்து வந்துள்ளார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ஆழமான அன்பும் கிலாபத்துடன் அளவற்ற அன்பும் கொண்டிருந்தார். மசீமோ தினம் தொடர்பாக வெளிவந்த அரபி நிகழ்ச்சிகளை கேட்டு மிகவும் உணர்வு பொங்க தனது வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு கசீதாவை மிகவும் உணர்வு பொங்கக்கூடிய குரலில் ரெக்கார்ட் செய்துள்ளார். April 1, 2013 எனக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதன் இறுதியில் அவர் 2006 கண்ட தனது ரோயாவை பற்றி எழுதியிருக்கின்றார். அந்த ரோயாவின் மூலம் அவர் தம்மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது என்றும், மிகவும் முக்கியமான அமானத் அவரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கருதினார். ரோயாவில் உண்மையில் நிலைத்திருக்கவும் எந்தவிதமான பலகீனமும் ஏற்படக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த ரோயாவிற்கு பிறகு அவர் ஜமாத்துடைய சதராக நியமிக்கப்பட்டார். அதன்படி அவர் அந்த ரோயா நிறைவேறிவிட்டது என கருதினார். ஆனால் ரோயாவில் உண்மையில் நிலைத்திருக்கவும் பலகீனம் காட்டாமல் உயிரை விடுவதற்கு வலியுறுத்தப்பட்டிருந்தது. வெளிப்படையாக பார்க்கும் போது அவர் இந்த நிலைமையில்தான் தனது உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார் என்பது தெரிகிறது. அவர் மார்க்கத்தில் நிலைத்திருந்தார். தனது ஈமானில் எந்தவித பலகீனமும் வரவிடவில்லை. அல்லாஹு தாலா இவரது தர்ஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அங்கு நமது இன்னொரு முபல்லிக் அஞ்சும் பர்வேஸ் சாஹிப் இருக்கிறார்கள். அவர் எழுதுகின்றார், மருகும் மிகவும் கடினமாக கவனத்துடன் பணியாற்றி வந்தார். நான் அகமதி என்பதனால் இவ்வாறு செய்கின்றேன் என கூறி வந்தார். இதன் மூலம் மக்களுக்கு அகமதிகள் உண்மையான நேர்மையான நல்லொழுக்கம் நிறைந்த மக்கள் ஆவார்கள் என்பது தெரிய வர வேண்டும் என்பார். இவருக்கு தப்லீகில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அங்கு தப்லீக் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் நான் நல்லொழுக்கம் மூலமாக மக்கள் மீது தாக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றேன். இதன் மூலம் மக்களுக்கு தாமாகவே இதன் பக்கம் கவனம் ஏற்படும் என கூறுவார். நாட்டுடன் அதிகளவு பற்று கொண்டவர் ஆவார். இது அவருடைய கூற்றிலிருந்தே தெளிவாயிற்று. அவர் தனது நண்பர்களிடம் நாட்டின் மீது நேசம் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாத்தின் போதனையாகும் என கூறி வந்தார். நான் அங்குள்ள நிலைமைகளை குறித்து ஹுத்துபாக்கள் கொடுத்தபோது அந்த ஹுத்துபாக்களை நண்பர்களை கேட்க செய்தார். தீவிரவாதத்தை விட்டுவிடுங்கள், அமைதியினை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக ஆகுங்கள் என கூறி வந்தார். ஆனால் தீய இயல்பை கொண்ட சிலர் இவருக்கு எதிராக இருந்தனர். அந்த அரசாங்க ஊழியர்கள்தான் இந்த அநீதியினை செய்திருப்பார்கள் என தெரிகிறது. இதன் மூலம் அன்னாருக்கு ஷஹாதத் என்ற அந்தஸ்து கிடைத்துள்ளது. அல்லாஹு தாலா இவரது தரஜாவை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அல்லாஹு தாலா இவரது பிள்ளைகளுக்கு பொறுமை மற்றும் தைரியத்தினை வழங்குவானாக. இவரது பெற்றோர்களுக்கும் பொறுமையினை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தயீனு வ நஸ்தக்ஃபிரு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.